நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரம் தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் சிறப்பு நிகழ்ச்சியில் பகுதி 66 இன்று நாகர்கோவில் தென் திருவாங்கூர் இந்து கல்லூரி விலங்கியல் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆய்வுத்துறையின் தேர்வு நிலை துணை பேராசிரியர் டாக்டர் தி பிரகாசம் அவர்கள் உழவர்களின் நண்பன் என்ற தலைப்பில் மண்புழுவை பற்றி பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் என் நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் முனைவர் டி பிரகாசம், தேர்வு நிலை துணை பேராசிரியர், விலங்கியல் முதுகலை மற்றும் ஆராய்ச்சித்துறை, தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி நாகர்கோவிலில் 12 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய வனமும் வாழ்வியலும் நிகழ்ச்சியில் விவசாயிகளின் நண்பன் மண்புழு என்ற தலைப்பில் உரையாற்றுகிறேன். மண்புழு உடலமைப்பு, வகைகள் மற்றும் சுற்றுப்புறத்திற்கு ஆற்றும் பயன்கள் பற்றி நாம் அறியலாம். பொதுவாக மண்புழு ஒரு இன்வெர்டிபிரேட் வகையை சார்ந்ததாகும். அதாவது வளதசை புழுக்கள் என்ற ஃபைலத்தில் வரக்கூடிய ஒரு உயிரினம், அதாவது முதுகெலும்பில்லா உயிரினம். நாம் அனைவருக்கும் மண்புழுவின் நண்பன் என்று அறிவோம். அதாவது விவசாயிகளின் நண்பன் மண்புழு என்று நாம் அறிவோம். உலகம் முழுவதும் சுமார் 4600 மண்புழு ஸ்பீஷிஸ் சிற்றினங்கள் உள்ளன. இந்தியாவில் மட்டும் 590 மண்புழு சிற்றினங்கள் உள்ளது. இப்பொழுது நாம் மண்புழு உடலமைப்பு பற்றி அறியலாம். மண்புழு உருளை வடிவமாகும், அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பாடி. அதர் உடலானது ரயில் பெட்டிகள் மாதிரி கண்டம் கண்டமாக இருக்கும், செக்மெண்ட்ஸாக இருக்கும். வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் கண்ணாடி பிம்பமாக உள்ளது. அதாவது மண்புழுவோட ரைட் சைடு இஸ் அ மிரர் இமேஜ் ஆஃப் த லெஃப்ட் சைடு. அதனால் அதை பைலாட்ரல் சிமெட்ரி என்பர். நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்புழுவோட உடல் சுவரானது 3 அடுக்குகளானது, அதாவது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் பாடி வால். இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் வந்து அதை எக்டோடமும், உட்புறத்தை எண்டோடமும், நடுப்புறத்தை மீசோடம் என்றும் கூறுவார்கள். மண்புழுக்கள் இடம் விட்டு இடம் செல்தல், அதாவது லோக்கோமோஷன் என்று கூறுவார்கள். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு தசைகள் உதவுகிறது. அதில் நீண்ட வகையான தசைகள், லாஞ்சிடியூட்னல் தசை மற்றும் வட்ட வடிவ தசைகள், சர்க்குலார் மசில்ஸ், இந்த இரண்டு வகையான தசைகள். மேலும் சீட்டை எனப்படும் தொகுப்பானது இத்தசைகளுக்கு உதவி செய்வதன் மூலம் மண்புழுக்கள் இடம் விட்டு இடம் பெயர்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்புழு ஒரு இருபால் உயிரி, அதாவது ஹெர்மாஃப்ராடைட் என்று கூறுவர். அதாவது ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரு சேர பெற்ற உயிரியாகும். இனப்பெருக்கமாகும் பொழுது இரு புழுக்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து விந்து பரிமாற்றங்கள் நடைபெறுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் மேல் பாகம் டார்சல் சைடு அடர் ஊதா நிறமாகவும், அடிப்பாகம் வென்ட்ரல் சைடு வெளிர் நிறமாகவும் அமைந்துள்ளது. மேலும் மண்புழுவோட குடலில் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வகையான நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, புரோட்டோசோவா, பூஞ்சைகள் போல பல உயிரிகள், பல வகையான நொதிகள், என்சைம்ஸை சுரக்கிறது. இப்போ மண்புழுவோட வகைகள், அதாவது அது வாழும் இடமும், மண்புழு உணவு உண்ணும் மூலம் 3 வகையாக நாம் பிரிக்கலாம். அதாவது மேல்மட்ட புழுக்கள், இடைமட்ட புழுக்கள், அடிமட்ட புழுக்கள். இப்போ மேல்மட்ட புழுக்கள் வந்து நிலத்தில் மேல் இருக்கும், அது இலை தலை மற்றும் சாணத்தை மக்க வைக்க உதவுகிறது. மேலும் மண்புழு தயாரிக்க இவ்வகையான புழுக்கள் உலகளவில் உதவி செய்கிறது. இடைமட்ட புழுக்கள் பார்த்தீங்கன்னா இலை தலை சாணம் மற்றும் மண்ணின் நலத்தையும் பாதுகாக்கிறது. கீழ்மட்ட அடிமட்ட புழுக்கள் மண்ணின் நலத்தையும் வளத்தையும் மட்டுமே பேணுகிறது. இப்போ ஒரு முக்கியமான இதுக்கு வந்திருக்கோம் நம்ம. மண்புழு ஏன் விவசாயிகளின் நண்பன், அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாகிட்டு கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இடைமட்ட புழுக்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து வெர்டிக்கல் பரோஸ், மண்ணுக்கு அடியில் வெர்டிக்கல் பரோஸை உருவாக்கும். அதாவது ஒரு நேர் கோட்டில் தான் அந்த இடைமட்ட புழுக்கள் வந்து போகும். இதை ஆங்கிலத்தில் ரைலோஸ்பியர் என்று கூறுவார்கள். அதாவது மேலும் கீழுமாக அந்த வெர்டிக்கல் மூமெண்ட்னால காற்று, தண்ணீர், நுண்ணுரங்கள் அனைத்தும் மரவேர்களுக்கு இவ்வகையான புழுக்கள் எடுத்து செல்ல உதவுகிறது. அது மேலும் கீழுமாக போகிறதுனால அந்த தோரங்கள் மூலம் இந்த வகையான காற்று, தண்ணீர், நுண்ணுரங்கள் ஈஸியாக போகுது. மேலும் மண்ணின் தண்ணீர் உறிஞ்சும் திறன், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி மேம்படுகிறது. இடைமட்ட புழுக்கள் மேலும் கீழுமாக செல்வதால் மண்ணின் போரோசிட்டி, துவாரங்கள் அதிகமாகிறது. மண்புழுவின் கழிவுகள் வெர்மிகேஸ்ட் என்பதாகும். இது செடி மரம் வளர உதவும் அனைத்து வகையான நுண்ணூட்டங்கள், அதாவது NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் மற்றும் அனைத்து வகையான தாதுக்கள் இருப்பதால் அனைத்து வேர்களுக்கும் எடுத்து செல்ல உதவுகிறது. பார்த்தீங்கன்னா அடிமட்ட புழுக்கள் பக்கவாட்டில் செல்வதால் ஹரிசாண்டல் மூமெண்ட் வேர் பரவுவதற்கு உதவுகிறது. மேலும் மண்ணின் சத்துகள் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு செல்ல இப்புழுக்கள் உதவுகிறது. மண்ணின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளை உயர்த்துவதற்கு இவ்வகையான புழுக்கள் பெரும் பங்கு வகிக்கிறது. இப்பொழுது நாம் மண்புழுக்களோட திடக்கழிவு மேலாண்மையை பற்றி பார்க்கலாம், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். பொதுவாக மேல்மட்ட மற்றும் இடைமட்ட புழுக்கள் இரண்டும் திடக்கழிவு மேலாண்மை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரும் பங்கு வகிக்கிறது. உலகளவில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா வகை மண்புழுக்களான யூட்ரிலஸ் மற்றும் ஐரோப்பிய வகையான ஐசீனியா, இவ்வகையான புழுக்கள் மக்கும் தன்மையான கழிவுகளை, அதாவது பயோடீக்ரேடபிள் வேஸ்ட், அதாவது கிச்சன் வேஸ்ட்டு, அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டு, சமையலறை மற்றும் விவசாய கழிவுகளை மக்குவதற்கு இவ்வகையான மண்புழுக்கள் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேல்மட்ட புழுக்களான பெரியோனிக்ஸ் மற்றும் இடைமட்ட புழுக்களான லாம்பிடோ வகையை பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் மண்புழு உரம் தயாரிக்க உபயோகப்படுத்துகிறார்கள். அதுபோக வெர்மிடெக் என்ற வார்த்தையை உலகுக்கு அறிமுகம் செய்தவரும் இந்த பேராசிரியரே ஆகும். இப்போ நம்ம மண்புழுவோட லைஃப் சைக்கிள், வாழ்க்கை சுழற்சியை பார்ப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இந்த பெரியோனிக்ஸ் மேல்மட்ட புழுக்கள் தென்னிந்தியாவில் அதிகமாக காணப்படக்கூடிய இந்த மண்புழுவை பற்றி பார்ப்போம். இதோட வாழ்நாள் வந்து ஒரு 300 நாள் இருக்கும். அதில் 54 நாளைக்கு ஒருக்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட புழு கூடு வரும். புழு கூடு தான் கக்கூன்னு சொல்லுவாங்க. அது 3 முதல் 5 மில்லிமீட்டர் நீளமும் 6 மில்லிமீட்டர் விட்டமுமாக இருக்கும். இந்த புழு கூட்டுக்குள்ள 2 அல்லது 3 குஞ்சுகள், ஜுவனைல்ஸ் பொரிந்து வெளிவரும். 15 நாட்களில் அந்த குஞ்சுகள், அந்த ஜுவனைல்ஸ் ஆனது 3 மில்லிமீட்டர் to 4 மில்லிமீட்டர் நீளமும் 5 மில்லிகிராம் எடையும் அடர் சிவப்பு, இளஞ்சிவப்பு அதாவது பிங்க் கலர் நிறத்தில் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது நான் கிளைட்டிலேட்ஸ், இந்த ஜூனைல்ஸ்லேருந்து இம்மெச்சுவர் வேர்ம்ஸ் வரும், அதாவது முதிர்ச்சி அடையாத மண்புழுக்கள். 12 நாளில் அந்த ஜூனைல்ஸ்லேருந்து இந்த முதிர்ச்சி அடையாத மண்புழுக்கள் வரும். அது 4 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும், 10 முதல் 100 மில்லிகிராம் எடை கொண்டு இருக்கும். இதுக்கப்புறம் இந்த முதிர்ச்சி அடையாத மண்புழுலேருந்து அடுத்த 20 நாள்களில் ஒரு முதிர்ந்த மண்புழு உருவெடுக்கும். அது 6 சென்டிமீட்டர் முதல் 15 சென்டிமீட்டர் வரை நீளம் இருக்கும். ஊதா நிறத்தில் அடர் நீளம் கலந்த ஊதா நிறமாக இருக்கும். அது இனப்பெருக்கத்திற்கு எப்படி தயாராகுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், கிளைட்டல்லம்ங்கிற அதாவது ஒரு தடிமான சுரப்பி, அது வந்து அதோட 14 to 17 செக்மெண்டில் தெளிவாக தெரியும். மண்புழுவின் மருத்துவ பயன்கள். மண்புழு ஜப்பான் நாட்டிலெல்லாம் பல வகையான மருத்துவ ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக காய்ச்சல் குறைய, மஞ்சள் காமாலை நீங்க, மூட்டு வலி போக, மேலும் கருத்தடைக்கும் உபயோகப்படுத்தப்படுகிறது. மண்புழுக்கள் வளை தசை தொகுப்பில் வருவதால் இரத்த உறைதலை தடுக்கும் வேதிப்பொருள் அதில் இருக்குது, ஆன்டிகொயாகுலன்ட். இப்போ மண்புழுவுக்கு எங்கெல்லாம் உணவாட்டு பயன்படுகிறதுன்னு பார்ப்போம். மண்புழுக்கள் புரதம், அமினோ அமிலங்கள் மற்றும் முக்கிய சத்துகள் உள்ளதால் அவை கோழிகள், கால்நடைகள், மீன்களுக்கு சிறந்த ஊட்டச்சத்து உணவாகிறது. பல ஆராய்ச்சிகள் மண்புழு உணவு விலங்குகளின் வளர்ச்சியை மேம்படுத்தி மாமிசம் மற்றும் முட்டையின் தரத்தையும் சுவையையும் உயர்த்துகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீனா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் மண்புழுக்கள் ஒரு டெலிகசி, அதாவது உயர் புரத உணவாக உட்கொள்ளப்படுகிறது, ஹை புரோட்டீன் ஃபுட். மேலும் அவை இரும்பு, கால்சியம் மற்றும் முக்கிய கொழுப்பு அமிலங்கள் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருப்பதால் ஆரோக்கியத்திற்கு மிக பங்கு வகிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா மண்புழுக்களோட எண்ணம் குறையதுக்குள்ள காரணிகளை பார்த்தீங்கன்னா இடம் அழிதல், அதாவது நம்ம இப்போ காடுகள்லாம் ரொம்ப அழிஞ்சிட்டு வருது நகரமயமாக்கல்னால. காடுகள், மேலும் கட்டுமான பணிகள், விவசாய முறைகளின் மாற்றம், இதனால் மண்புழுவோட எண்ணங்கள் குறையும். இது போக மண் மாசுபாடு, நிறைய பூச்சிக்கொல்லிகள், கனிமங்கள், தொழிற்சாலை கழிவுகள், நச்சுகள், அமிலத்தன்மை, அதை மாதிரி தண்ணீர் நிறைவு மாற்று வறட்சி, அதாவது அதிகமான நீர்ப்பாசனம், நிறைய நீர்னால் மண்ணோட ஆக்சிஜன் சரியாக போகாது. அதை மாதிரி காலநிலை மாற்றம், மழை ரொம்ப நாள் மழை பயங்கரமாக பெய்யி அல்லது நீண்ட கால வறட்சி. இது போக ஒற்றை பயிர் வளர்ப்பு, மோனோகல்ச்சர்னு சொல்லுவாங்க, அதனால் மண்புழுவோட எண்ணம் குறையும். இதேமாக மண் இறுக்கம், சாயில் காம்பாக்ஷன். இன்னொன்று வெளிநாட்டு இனங்கள், நிறைய பேர் எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸை யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து நம்ம கால சூழ்நிலைக்கு சரியாக ஒத்து வராது. அதனால் நம்ம மண்புழு, நம்ம ஊரில் வரக்கூடிய மண்புழுக்கள் அழிவுக்கு ஒரு காரணமாக. இதெல்லாம் நம்ம தடுக்கும் பட்சத்தில் நம்ம மண்புழுவோட எண்ணிக்கையை உயர்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் எப்படி இயற்கை வேளாண்மைக்கு உதவுகிறது, அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு எப்படி யூஸ் ஆகுன்னு பார்ப்போம். அதாவது மண் வளத்தை அதிகரித்தல் எப்படி நம்ம பண்ணணும், மண்புழுக்கள் வந்து மண்ணின் வளத்தையும் அதிகரிக்க நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரங்கள் நம்ம வந்து மண்ணுக்கு யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம ஆரோக்கியத்தையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்துகிறது. மண் அமைப்பை மேம்படுத்துதல், அதாவது மண்புழுக்கள் மண்ணில் மேலும் கீழும் பக்கவாட்டில் செல்வதால் அது இயற்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால் அதை நம்ம பயன்படுத்தலாம். சுற்றுச்சூழல் நட்பான பணி, மண்புழுக்கள் வேளாண்மையில் ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை முறைகளான பயன்படுத்த நம்ம அனுமதிக்கணும். மேலும் கழிவு மேலாண்மை, மண்புழுக்கள் இயற்கை உயிரிசை கழிவுகளை உயர்தர உரமாக மாற்றுவதில் திறமையானவை, பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை வழங்குகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா பயிர்களின் ஆரோக்கியம் மற்றும் நோய் தொற்று எதிர்ப்பு, மண்புழுக்கள் மண்ணில் நுண்ணுயிர்களை பெருக்கி பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளை மேம்படுத்துகிறது. மண்புழுக்களின் பங்களிப்பு இயற்கை வேளாண்மையின் ரொம்ப இன்றியமையானது. பார்த்தீங்கன்னா மண்ணின் வளத்தையும் பயிர்களின் தரத்தையும் நீண்ட காலத்துக்கு மேம்படுத்துகிறது. இப்போ நம்ம அறிஞர்கள் மண்புழுவோட மகத்துவத்தை பற்றி கூறியதை சிலவற்றை பார்ப்போம். பேராசிரியர் டி என் அனந்தகிருஷ்ணன் அவர் என்ன சொல்லுகிறார்னா, இலை கொழுந்து என்பது லீஃப் லிட்டர் ஒரு தற்காலிகமாக சத்துக்களை சேமிக்கும் வங்கி, மற்றும் மண்புழுக்கள் இச்சத்துக்களை பரிமாற்றிக்கும் தூண்டூதிகளாக செயல்படுகின்றன. என்ன அருமையாக கூறுகிறார். அது மாதிரி சுல்தான் இஸ்மாயில் மண் உயிரியல் பேராசிரியர், சரியான நாடி துடிப்பு நோயாளிகளுக்கு இன்றியமையானது, அதை போல் நிலத்தின் சரியான நாடி துடிப்பு மண்புழுக்களே ஆகும். இது போக விஞ்ஞானி சார்லஸ் டார்வின், மண்புழுக்கள் சூழலிலும் இயற்கையின் மிகவும் பயனுள்ள பகுதிகளில் ஒன்றாகும் என்று முடிவு செய்துள்ளார். தத்துவ மேதை அரிஸ்டாட்டில் மண்புழுக்களை மண்ணின் குடல்கள் என்று அழைத்தார். இதுவரை நாம் மண்புழுக்கள் பற்றி அறிந்திருக்கிறோம், மேலும் நாம் மண்புழுவை காப்போம், ப்ரொடெக்ட் எர்த்வம்ஸ், அது வந்து மண்ணின் நலத்தையும் வளத்தையும் பாதுகாக்கும். இதுவரை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
நேர்களே, இதுவரை உழவர்களின் நண்பன் மண்புழுவை பற்றி பல அருமையான தகவல்களை நமக்கு வழங்கிய டாக்டர் தி பிரகாசம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.